அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. தூயாவி பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
You.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூயாவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 104. புதிதாய் மாற்றிவிடும் புதுப்பித்திடும் பூமியின் முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். ஆவியை அனுப்பும் உமது ஆவியை அனுப்பும் ஆவியை அனுப்பும் உமது ஆவியை
கணக்கினில் நீரூற்றை என்றும் சுரந்திட செய்தீர். மலை அருவிகள் நடுவினிலே அதை பாய்ந்து ஓடச் செய்தீர். நீரூற்றுக்கள் அதன் அருகினில் வந்து பறவைகள் கூடு கட்டும். நீரூற்றுக்கள் அதன் அருகினில் வந்து பறவைகள் கூடு கட்டும். கிளைகளும் அசைந்திட பறவைகள் பாடும் இன்னிசை ஒலி எழுப்பும். ஆவியை அனுப்பும் உமது ஆவியை அனுப்பும். ஆவியை அனுப்பும் உமது ஆவியை அனுப்பும். புதுப்பித்திடும் பூமியின் முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். புதுப்பித்திடும் பூமியின் முகத்தை புதிதாய் மாற்றிவிடும். ஆவியை அனுப்பும் உமது ஆவியை அனுப்பும். ஆவியை அனுப்பும் உமது ஆவியை.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 3b முதல் 7 வரை மற்றும் 12-13 வசனங்கள். சகோதர சகோதரிகளே, தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூயாவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூயாவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனங்கள் 19-23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தூயாவியின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நீண்ட மாதங்களுக்கு பிறகு கனமழை பெய்தது. ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி ஆறுகள் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது வழி தவறி ஒரு முதலை மட்டும் ஏரியில் புகுந்தது. மற்ற முதலைகள் கடலில் சென்று சேர்ந்தன. அதன் பிறகு பல ஆண்டுகளாக மழையே இல்லை. தனிமையில் தவித்த அந்த முதலை எனது இனமெல்லாம் கடலில் சென்று சேர்ந்துவிட்டன, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டேன் என்று தனது சோகத்தை ஆமையிடம் சொன்னது. அதற்கு ஆமை, நம்பிக்கையோடு இரு, இன்னும் சில மாதங்களுக்குள் மழை வரும், ஏரி குளமெல்லாம் நிரம்பி வழியும், அப்போது தண்ணீரும் வழியும், மதகு அருகே தங்கிக்கொள். அதிக மழையால் ஏரி உடைந்து கொண்டு பெருக்கெடுக்கும் போது நீ ஆற்றோடு சேர்ந்து கடலில் சேர்ந்து விடலாம் என்றது. அதே போல மழையும் வந்தது. முதலையும் தப்பி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கடலில் சேர்ந்தது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம், இறை சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் வழி தவறும் போதும், தனிமைப்படுத்தப்படும் போதும், இறை உறவிலிருந்து பிரியும் போதும், மீண்டும் அவனை இறைவனோடு இணைக்கும் இணைப்பு பாலமாக வழிகாட்டு மாறாக தூயாவியானவர் செயல்படுகிறார் என்பதாகும். இறைவனின் ஆவியே அவரது படைப்பாற்றல். தொடக்கத்தில் நீரின் மீது அவர் அசைவாடியதால் தான் விண்ணும் மண்ணும் படைக்கப்பட்டன. அந்த ஆவி பெந்தகோஸ்தி நாளில் இயேசுவின் சீடர்கள் மீது இறங்கியதால் தான் திருச்சபை என்னும் பேரியக்கம் உதயமானது. தூயாவியை பெற்றவர்கள் இஸ்ராயல் சமூகத்தில் தலைவர்களாகவும் இறை வாக்கினர்களாகவும் செயல்பட்டனர். தூயாவியின் வருகையால் தான் கன்னிமரியாள் இயேசுவை கருத்தரித்தாள். இயேசு திருமுழுக்கின் வழியாக தூயாவியை பெற்ற பிறகுதான் தனது இறையரசு பணியை தொடங்கினார். விண்ணகம் சென்ற கிறிஸ்து தூயாவியை தமது முதற்கொடையாக தம் சீடர்கள் மீது பொழிந்தார். பேதுரு நிகழ்த்திய அருளுரையை கேட்டவர்களில் 3000 பேர் மனமாற்றமடைந்து திருமுழுக்கு பெறுகின்றனர். அதனால் தான் தூயாவியின் பெருவிழா திருச்சபையின் பிறப்பு விழாவாக அமைகிறது. அந்த ஆவியானவர் நம்மை அகநிலையிலும் புறநிலையிலும் இயக்கி வருகிறார். அகவாழ்வில் நம்முள் குடியிருந்து நம்மை அவரது ஆலயமாக்கி புனிதப்படுத்துகிறார். புறநிலையில் நம்மை இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்கச் செய்கின்றார். கோழியை அறுத்து பாருங்கள், வாத்தை அறுத்து பாருங்கள், அங்கே கசப்பான பித்தப்பை இருக்கும். ஆனால் 1000 புறாக்களை அறுத்து பார்த்தாலும் ஒன்றில் கூட அந்த கசப்பான பித்தப்பையை கண்டுபிடிக்க இயலாது. பிச்சு என்பது கசப்பை, வைராக்கியத்தை, மன்னிக்க முடியாத மனநிலையை குறிக்கும். ஆனால் தூயாவியின் மனநிலையானது கசப்பிலும் இனிமையை தேடுவது, வைராக்கியத்திலும் விட்டு கொடுக்கும் மனநிலையை உருவாக்குகிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்கப்பெறும். தூயாவியின் கொடைகளையும் வரங்களையும் பெற்ற ஒவ்வொருவரும் மன்னிக்கும் மனநிலையோடு ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். தூயாவி காட்டும் நெறியில் நடந்து மன்னிப்பை நமதாக்கி வீண் பெருமையை தேடாமல் மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டாமல் பொறாமைப்படாமல் வாழ்ந்து மண்ணுலகின் இறுதி எல்லை வரை இறைவனின் சாட்சிகளாக வாழ தூயாவியின் துணையை நமதாக்கிக் கொள்வோம். தூயாவி நம்மில் செயல்பட நம் இதய கதவுகளை எப்போதும் திறந்தே வைத்திருப்போம். எனக்கு உறுதியூட்டும் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பவுல் கூறுகிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஆதி கிறிஸ்தவர்கள் உள்ளம் புத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த தாக்கம் நம்மிலும் செயல்பட வேண்டும். பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய மக்களாக வாழ தூயாவியின் வழியாக இறைவனின் குரலுக்கு செவிமடுப்போம். புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் இறைவன் வழங்க தயாராக இருந்தாலும் அதை திறந்த இதயத்தோடு பெற்றுக்கொள்ள செயல்படுத்த முன் வருகிறோமா என்று சிந்திப்போம்.
ஓ என் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கருணை கடலே, உம்மையே நாங்கள் உற்று பார்க்கிறோம். கண்ணீரோடும் கதறலோடும் ஏக்கத்தோடும் உங்களுடைய இரக்கத்திற்காக ஏங்கி நிற்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் தகப்பனே, நீர் மட்டும்தான் எங்கள் மீது இரக்கம் காட்ட முடியும். அன்பு இயேசுவே, உலக மக்கள் எல்லாரும் கொள்ளை நோயின் பாதிப்பினால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இரக்கம் காட்டும் இயேசுவே, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த தீராத வியாதியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பாதுகாப்பையும் விடுதலையையும் தாரும் ஐயா. இயேசுவே, மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர் நீர் மட்டும்தான். மருந்துகளால் குணப்படுத்த முடியாது தகப்பனே, உம்முடைய திரு இரத்தம் எங்களை குணப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய ஒரே ஒரு பார்வை எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். இறங்கும் ஐயா, அப்பா, உங்களுடைய இரக்க பார்வை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விழுவதாக. இந்த பயங்கரமான நோயிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் வாழுகின்ற தேசத்தையும் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தையும் இயேசுவே காப்பாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா கொள்ளை நோயின் தாக்கத்தினால் மரித்து போன சகல ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் உங்களிடம் வருகின்றோம். அப்பா, அனைத்து ஆன்மாக்களையும் உங்கள் நித்திய ஒளியிலே சேர்த்து அணைத்து கொள்ளுங்கள். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு கொடுத்தருளும் சுவாமி. நித்திய பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது. ஆமேன், ஆமேன்.
மன இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.